சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் அத்தியாயம் 4. அவன் என் மகன். வில் அம்புலச்சனை இல்லத்தின் கோடி அறைவாயிலுக்கு சென்றதும் உள்ளே நுழையாமல் வெளியிலே மறைந்து நின்ற சஞ்சயன் உள்ளிருந்த மரக்கட்டிலில் சுரணையற்று படுத்திருந்த மந்திரி மகளின் தலைமாட்டில் நின்றிருந்த மனிதனை கண்டதும் பெரும் வியப்புக்கும் அச்சத்துக்கும் ஏன் வெறுப்புக்கும் கூட இலக்கானான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. குனிந்த தலையை நிமிர்த்திய அந்த மனிதனின் முகத்தின் மீது விளக்கு வெளிச்சம் விழுந்ததும் அவர் சேர மன்னனின் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பெரும் புலவர் பரணர் என்பதை கண்ட சஞ்சயன், மன்னரின் உப்பை தின்ற இவருமாய் இந்த கொள்ளைக்காரனோடு சேர்ந்திருக்கிறார் என்று தன்னுள் ஒரு வினாவையும் எழுப்பிக் கொண்டார். கொள்ளைக்காரன் வீட்டில் இருந்த அந்த சமயத்திலும் பரணர் எந்த மாற்று உடையோ வேடத்தையோ தரிக்கவில்லை. மன்னர் கொலுவுக்கு செல்லும் போது அணியும் அரசாங்க உடையையே அணிந்திருந்தார். இமயத்தில் லட்சனை பொறித்த செங்குட்டவன் காசியிலிருந்து கொண்டிருந்த பெரும் சரிகை உடைய காசிப்பட்டு பெரிதாக அவர் தலையில் முண்டாசாக சுற்றப்பட்டு பார்ப்பதற்கு மன்னர்களின் கிரீடம் போலவே காணப்பட்டது. அந்த சரிகை வட்டாவுக்கு கீழே விரிந்த புலவரின் வயோதிகத்திலும் அழகு வாய்ந்த சீரிய நுதலின் குறுக்கே பட்டை தீட்டப்பட்ட முப்பொறி சந்தன கீற்றுக்களும் இடையே பெரியதாக வைக்கப்பட்ட கன்னிக்கோயில் குங்குமமும் அவரது வதன கம்பீரத்தை சற்று எடுப்பாகவே காட்டின. அதிகமாகவே வளையாவிட்டாலும் இரண்டொரு நரைகள் மட்டும் காணப்பட்ட நீண்ட புருவங்களும் கீழே இருந்த அகன்ற பெரிய கண்களும் புருவங்களை சுழித்த போது சந்தன கோடுகளை வெட்டி குறுக்கி விழுந்த திரைக்கோடுகள் இரண்டும் அவர் சீரிய சிந்தனைக்கு அத்தாட்சியாக விளங்கின. அவர் செவ்விய பரந்த உதடுகளும் அகன்ற வாயும் இறைந்து களிபாடவே ஏற்பட்டன போல் தெரிந்தன. கை தேர்ந்த இயற்கை சிற்பியால் நன்றாக வழித்து விடப்பட்ட முகம் விளக்கொளியில் சிவப்பழம் என்று ஜொலித்தது. இத்தனைக்கும் அந்த முகத்தில் சந்துஷ்டியை அடியோடு காணோம். துன்பத்தின் சாயையே அதிகமாக படர்ந்திருந்தது. நீண்ட நேரம் நிலக்கள்ளியை உற்று பார்த்து கொண்டு நின்ற பரணர் மெல்ல தலை நிமிர்ந்து கடல்வேந்தன் மீது தமது கண்களை தாட்டி, வேந்தா, இம்முறை நீ அத்துமீறி விட்டாய் என்று சொன்னார் கடுமையான குரலில். கடல் வேந்தனும் தலை நிமிர்ந்து பரணரை நோக்கினார்.
வேறு வழி எதுவும் இல்லையே தந்தையே
என்று சொல்லவும் செய்தார். பரணர் கடல் வேந்தனை சற்று கடுமையாகவே பார்த்தார். நிலக்கள்ளியை தூக்கி வந்ததை பற்றி உன்னை குறை கூறவில்லை என்று சொற்களிலும் கடுமையை காட்டினார் கவி. வெளியே மறைவில் நின்றிருந்த சேர தூதுவன் சஞ்சயன்,
பெண்களை தூக்க ஆள் வைத்திருக்கிறார் அப்புலவர் என்று உள்ளூர சீறினார். இந்த புலவர் எதற்காக மதிக்கிறார் மன்னர் என்றும் தன்னை கேட்டுக் கொண்டார்.
அப்படி அவன் சுய விசாரணை செய்து கொண்டிருக்கையில் அவனுக்கு அழைப்பு வந்தது புலவரிடமிருந்து. சஞ்சயா, இங்கு எந்த ரகசியமும் கிடையாது, உள்ளே தைரியமாக வரலாம் என்று புலவர் அழைத்தார். சஞ்சயன் தனது மறைவிடத்திலிருந்து அறைக்குள் சென்று,
புலவரே என்று சீற்றத்தோடு
அழைத்தான். என்ன சஞ்சயா என்று ஏதும் நடக்காதது போல் வினவினார் பரணர். சஞ்சயன் உஷ்ணமாக விழிகளை பரணர் மீது நிலைக்க விட்டான்.
தங்களை
என்று ஏதோ சொல்ல முயன்றான்.
சிறை செய்ய துடிக்கின்றாயா
என்று பரணரே வாசகத்தை முடித்தார். சஞ்சயன் குழம்பினான்.
தாங்கள்
என்று மீண்டும் தொடங்கவே,
ராஜ துரோகி என்று முடிவு கட்டியிருக்கின்றாய்
என்று அவனது இரண்டாவது எண்ணத்துக்கும் சொற்களால் உரு கொடுத்தார் புலவர். தான் நினைத்ததையெல்லாம் முன்கூட்டியே சொன்ன பரணருக்கு எந்த பதிலையும் சொல்ல முடியாத சஞ்சயன்,
பரணரே, இன்று நீங்கள் கடல்வேந்தனுடன் இருக்கும் தைரியத்தில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் தனித்து நாம் சந்திக்கும் நேரமும் வரும்
என்று சொற்களின் வேகத்தை காட்டினார். பரணரின் பெருத்த உதடுகளில் புன்முறுவல் தவழ்ந்தது. தனியாக யாராவது அகப்பட்டுக் கொண்டாலன்றி உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றார் புன்முறுவலினோடே.
யார் சொன்னது அப்படி என்று முதலில் சொன்னதை மறந்து பேசினான் சஞ்சயன்.
நீதானே சொன்னாய் என்ற பரணர், அதுவும் உன்னால் முடியாது சஞ்சயா. இந்த கடல்வேந்தன் மந்திரி மாளிகைக்கு தனியாகத்தானே வந்தான், அவனை ஏன் பிடிக்கவில்லை என்றும் கேட்டார். அதற்கு சஞ்சயன் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். பரணர் பேசினார். சஞ்சயா, கடல்வேந்தனை போன்ற வீரனை கண்டால் நடுங்குகிறாய். என்னை போல் ஆயுதமற்ற புலவர்கள் தனியாக சிக்கிக் கொண்டால் பீய்த்து விடுவதாக மார் தட்டுகிறாய். சஞ்சயா, வீரர்களின் முறையல்ல இது என்று அடுத்து அவர் சஞ்சயனை கவனிக்கவில்லை. மரக்கட்டிலில் கிடந்த நிலக்கள்ளியை கவனித்தார். வேந்தா, அவளை முகர வைத்த துணியில் மயக்க பச்சிலை ரசத்தில் எத்தனை துளிகளை தெளித்திருந்தாய் என்று வினவினார்.
10 துளிகள்
என்றான் கடல்வேந்தன். சிறிது அதிகம்.
நான்கு துளிகளுக்கு மேல் ஊற்றியிருக்க கூடாது என்றார் பரணர். அங்கு போய் ஊற்றவில்லை, இங்கிருந்து ஊற்றி சென்றேன். கச்சியில் துணித்தாலும் காற்றில் சில துளிகள் போய்விடும் என்று நினைத்தேன் என்று சமாதானம் சொன்னான் கடல்வேந்தன். அந்த பச்சிலை துளிகள் சீக்கிரத்தில் துணியிலிருந்து விலகாது, சரி அதனால் பாதகம் இல்லை என்ற பரணர், இவள் விழிக்க இன்னும் இரண்டு ஜாமம் பிடிக்கும், அதாவது காலையில் தான் விழிப்பாள் என்று கூறி, அதுவரை இவளை யாராவது பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றார் அழும்பில்வேள். பரணர் சிறிது சிந்தித்தார். உங்களால் முடியாது அமைச்சரே, இவளுக்கு இப்பொழுது உடனடியாக சிறிது பால் புகட்ட வேண்டும். அடுத்து அரை சாமத்துக்கு ஒரு முறை இருமுறை தான் நான் கொடுக்கும் மாற்று திரவத்தில் மும்மூன்று துளிகளை இவள் நாக்கில் தடவ வேண்டும். குழந்தையை மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். கடல்வேந்தன் செய்த தவறை அவன் தான் தவிர்க்க வேண்டும். அவன் கவனிப்பான் உமது மகளை, அஞ்ச வேண்டாம். காலையில் முன்னை விட அதிக பலத்தோடு இவள் எழுந்திருப்பாள் என்று தமது கருத்தை பட்டவர்த்தனமாக தெரிவித்தார். சேரனின் வருமானத்துறை அமைச்சரும் சேர தூதுவனும் அதற்கு சம்மதிக்கவில்லை. கடல்வேந்தன் வாலிபன், அவளும் வயது வந்த பின் என்று சூசகமாக குறிப்பிட்டார் அமைச்சர். தவிர கொள்ளைக்காரன் என்றான் சஞ்சயன். இருப்பினும் நெறி தவறாதவன் என்று சஞ்சயனை கடிந்து கொண்ட புலவர் பரணர், அமைச்சரே, கடல்வேந்தனை பற்றி கவலை வேண்டாம். கண்களை இமை காப்பது போல உமது மகளை காப்பான். கடல்வேந்தன் கொள்ளைக்காரன் என்று பிரசித்தி உண்டு, ஆனால் அவன் பெண்களை பிடித்ததாகவோ கெடுத்ததாகவோ பெயர் கிடையாது. கடம்பரிடமிருந்தும் யவனர்களிடமிருந்தும் பெண்களை காத்ததாகத்தான் பெயர் இருக்கிறது. ஆகையால் அவனிடம் உமது மகளை விட்டு செல்லுங்கள், அவள் நலனுக்கு நான் பொறுப்பாளி என்றார். அமைச்சர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினார். இருவர் பருவமும் என்று சுட்டிக்காட்டினார். பருவத்தில் இருப்பவர் எல்லாம் கெடுவதில்லை, பருவம் ஏறியவர்கள் எல்லாம் தூய்மையாக இருப்பதும் இல்லை, நெறி அநேகமாக பிறவியில் விளைகிறது என்றார் பரணர். இவன் பிறவி எப்படியோ என்றார் அமைச்சர். இந்த நாட்டில் உயர்ந்த பிறவி இவன் தான் என்று பரணர் திடமாக கூறினார். வியப்பாயிருக்கிறது புலவரே, இவன் தொழிலுக்கும் நெறிக்கும் சம்பந்தம் இல்லையே. அமைச்சர் கேள்வியிலும் உறுதி இருந்தது. பரணர் முகம் சுழித்தார். சந்தேகம் இருந்தால் நாளை மன்னரிய கேட்டு பாரும் என்றார். அதுவரை ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருந்த கடல்வேந்தன் தனது முகத்தை அமைச்சரையும் சஞ்சயனையும் நோக்கி திருப்பினான். சுடும் கண்களை கண்ட அமைச்சர் அஞ்சவில்லையானாலும் சஞ்சயன் கால் சிறிது ஆட்டம் கண்டது. அமைச்சரே, புலவர் பெருமான் சொன்னதெல்லாம் உங்கள் மகளின் நன்மையை பொறுத்தது. ஆகையால் உடனடியாக உங்கள் மாளிகைக்கு திரும்பிச் செல்லுங்கள். வீணாக காலம் கடத்தாதீர்கள் என்று கூறிவிட்டு, யாரெங்கே என்று குரல் கொடுத்தான். அடுத்த வினாடி எதிர் அறை திறக்கப்பட்டு ஒரு மூதாட்டி சிறிய மண்குவளையோடு வெளியே வந்து கடல்வேந்தன் அறைக்குள் நுழைந்தாள்.
என்று
குவளையை நீட்டினாள். குவளையை கையில் வாங்கி கொண்ட கடல்வேந்தன் கட்டிலில் படுத்திருந்த அஞ்சுகத்தின் செம்பருத்தி இதழ்களை தனது விரல்களால் மெதுவாக திறந்து குவளையில் இருந்த பாலை மெதுவாக புகட்டினார். அவள் சிறிது சிரமப்பட்டு இரண்டு வாய் பாலை விழுங்கினால் குவளையை மீண்டும் மூதாட்டியிடம் நீட்டிய கடல்வேந்தன், இன்னும் அரை ஜாமம் கழித்து பால் கொணர்ந்தால் போதும் என்றான். அந்த இல்லத்தில் மூதாட்டியும் ஒருத்தி இருக்கிறாள் என்பதை கண்ட அமைச்சருக்கு சிறிது தைரியமும் கடல்வேந்தனிடம் ஓரளவு நம்பிக்கையும் வந்ததால் அவர் அமைதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அடுத்து அவன் இட்ட உத்தரவு அவரை அசர வைத்தது. அமைச்சரே, சஞ்சயனை அழைத்துக் கொண்டு மாளிகைக்கு செல்லுங்கள், நாளை இரவு உமது மகள் உம்மிடம் வந்து சேருவாள் என்று கூறிவிட்டு கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டான். சரியாக வருவாள் என்பதற்கு யார் உத்தரவாதம் என்று கேட்டார் அமைச்சர். கடல்வேந்தன் சொல் என்றார் பரணர். அது என்ன அவ்வளவு உறுதியானதா என்று கேட்டார் அமைச்சர். இந்த சேர நாடே அவன் சொல்லை நம்புகிறது என்றார் பரணர். அமைச்சர் நிதானத்தை எழுந்தார். உமக்கும் கடல்வேந்தனுக்கும் என்ன அப்படி நெருக்கமான உறவு என்று கோபத்தோடு இறைந்தார். பரணர் கோபிக்கவில்லை. மிகுந்த நிதானத்தோடு அமைச்சருக்கு அதிர்ச்சி தரும் பதிலை சொன்னார். அவன் என் மகன் என்றார் பரணர். அமைச்சர் சிலை என்று நின்றார். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.